இந்த மாலை வேளையிலும் இந்த தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேதவசனம் 2 கொரிந்தியர் 10:18. 2 கொரிந்தியர் 10:18.
தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன்.
தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஒரு அற்புதமான வசனம் இது. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய மேன்மைகளை, தங்களுடைய காரியங்களை புகழ்ச்சியாய் சொல்லிக் கொள்வாங்க. நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன் இல்லையா. ஆனால் வேதம் நமக்கு இங்க என்ன சொல்லுகிறது? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. தன்னை பண்ணியே போஷ் பண்ணி பேசிக் கொண்டிருப்பாங்க, பெருமையாய் நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிற மனுஷன் அவன் உத்தமன் அல்ல. கர்த்தருடைய பார்வையில் அவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஒரு மனுஷனுக்குரிய புகழ்ச்சி கர்த்தரிடந்து வரணும். ஆமே. தானும் தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடாது, அல்லது 4 பேர் புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது அப்ரூவல் ஆயிடாது, அது சரின்னு சொல்லிட முடியாது இல்லையா. சில நேரத்தில் மனுஷர்கள் தங்களுக்கு காணி ஆகணும்னா ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க, இருக்குதோ இல்லையோ புகழ்வாங்க, அப்புறம் காரியத்தை சாதிக்கணும். அப்போ மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை புகழ்கிறது கூட உண்மைன்னு சொல்லிட முடியாது. காரி ஆகணும்னா புகழ்வாங்க, காரி ஆகலன்னா திட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை புகழ்கிறாருன்னா அது கரெக்டா இருக்கும். ஒரு மனுஷன் தன்னைத்தான் புகழ்கிறது கரெக்டுன்னு சொல்ல முடியாது, அது அடுத்த மனுஷனால் புகழப்படுகிறது கூட கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருத்தரை புகழ்கிறார் என்றால் அது ஒன்றுதான் சரியானது, பர்ஃபெக்டா இருக்கு. அவர் முகதாட்சண்யம் பார்த்து புகழுகிறவர் அல்ல. ஒரு காரியத்தை செய்ய வேண்டுங்கிறதுக்காக அவனை நைஸ் பண்றதுக்காக புகழுகிறவர் அல்ல இல்லையா. ஏதோ ஒரு காரியத்துக்காய் புகழ்கிறவர் அல்ல. அவர் சொன்னார்னா அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும், அவர் சொன்னார்னா அதுதான் கரெக்ட், அதுல மாற்று கருத்துக்கு அர்த்தமே இடமே இல்லை. அப்படின்னு என்ன தெரியுது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் நாம் புகழப்படணும், அதுதான் உண்மையான ஒரு காரியம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வயது வரையிலும் அவருடைய வாழ்க்கை உலகத்திற்குள் குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே கர்த்தர் நடத்தினார். 30 வயதாக இருக்கும் பொழுது அவர் ஞானஸ்தானம் பெறும்படி கர்த்தர் அவருக்கு கட்டளை கொடுத்தார். அவர் அதே போல யோர்தான் நதியிலே போய் யோவான் ஸ்நானங்களால் ஞானஸ்தானம் பெறுகிறார். ஞானஸ்தானம் பெற்ற உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவரனுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்போ ஒரு புகழ்ச்சி வந்து வானத்திலிருந்து, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு கிடைச்ச உடனே அதுதான் கரெக்டானது. அதன் பிறகுதான் அவர் ஊழியத்திற்குள் அந்த சாட்சி வாங்கின பிறகுதான் அவர் கர்த்தருடைய ஊழியத்தில் அவர் இறங்குகிறதை பார்க்கிறோம் இல்லையா. அப்ப என்றைக்குமே சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கர்த்தரிடத்திலிருந்து நற்சாட்சி நம்ம வாங்கணும். மனுஷனிடத்திலிருந்து நம்ம நற்சாட்சி வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, அல்லது நம்மை நாமளே நற்சாட்சி கொடுத்துக் கொள்ளுகிறதோ சரியானது கிடையாது. கர்த்தர் நமக்கு நற்சாட்சி கொடுக்கணும், அந்த சாட்சி வாங்கும் பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் மட்டும் நம்ம பார்க்க போறோம், புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஒரு சிலர் கர்த்தரிடத்துல நற்சாட்சி வாங்கினாங்க, சாட்சி பெற்றாங்க. கர்த்தர் அவளை பாராட்டினார், கர்த்தர் அவளை புகழ்ந்தார், கர்த்தர் அவர்களை மெச்சி கொண்டார். இதெல்லாம் கரெக்டான விஷயம். ஒரு சிலர் அப்படி சாட்சி வாங்கினாங்க. அந்த நபர்கள் ஏன் கர்த்தரால் சாட்சி பெற்றார்கள், ஏன் கர்த்தரால் புகழப்பட்டார்கள், ஏன் கர்த்தர் அவர்களை மெச்சி கொண்டார் என்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாய் பார்த்து அத்தனை காரியங்களையும் நமக்குள் நாம் உடையவர்களாய் மாறிக்கொள்ள வேண்டும். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம கவனிச்சு பார்த்து ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில பாராட்டு பெற்றார்கள் என்பதை பிடித்து அதை எல்லாத்தையும் நமக்கு நாம் சொந்தமாக்கிக் கொள்வதுதான் நல்லது. அதனால் இப்ப நம்ம உங்களுக்கு வேகமாக ஒரு சிலருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எதுதெல்லாம் கர்த்தர் புகழ்ந்தார் என்பதை பார்க்கலாம். மத்தேயும் எழுதின சுவிசேஷம் 8:10 வாசிக்கலாம்.
இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 120 ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறார். தமக்கு பின் செல்லுகிறவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அருமையான பாராட்டு. இந்த 120 ஒரு புறஜாதி மனுஷன், இவன் இஸ்ரவேலன் அல்ல. இந்த 120 விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை அவனை புகழ வைத்து விட்டது. அவன் புகழப்பட்டான், இயேசு கிறிஸ்துவினால் புகழப்பட்டான். தனக்கு பின் செல்லுகிற தன்னுடைய 12 சீஷர்களுக்கும் இவனை கர்த்தர் ஒரு முன்மாதிரியாக காமிச்சார். தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி அவளை பார்த்து இவனை புகழ்ந்தார். இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இடத்தில் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் விசுவாசம். விசுவாசம், சரியான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் அதை கண்டு புகழ்கிறார். அதை பார்த்து கர்த்தர் புகழ்கிறார். அவருடைய வார்த்தையின் இவருடைய விசுவாசத்தை என்னன்னு பார்க்கும் பொழுது விசுவாசத்துல பல வகை இருக்குது. இந்த இடத்துல இவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனிச்சு பார்த்தால், இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் ஊழியம் செய்கிற காலத்தில் இவன் ஒரு 100 ரோம் அரசாங்கத்தில் ஒரு படை தளபதியாக இருக்கிறான். 100 வீரர்களுக்கு இவன் அதிபதியான மனுஷன். இவன் ரோம் அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டவன். இவர் ஒரு புறஜாதி மனுஷன், இவன் ஒரு யூதன் அல்ல. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு போஸ்டிங் அவன் இருக்கிறான். இவனுக்கு வீட்டிலே ஒரு வேலைக்காரன், அவன் திமிர்வாதமாய் கைகால் விடுத்த நிலைமையில் இருக்கிறான். அப்பொழுது அவனிடத்தில் அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சுகத்திற்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், சரி போய் சுகமாக்கி விடலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னைக்குமே ரொம்ப தாழ்மையானவர். நான் வரமாட்டேன் சொல்ல மாட்டார், யார் கூப்பிட்டாலும் வருவதற்கு அவர் தாழ்மையாய் போகக்கூடியவர். உடனே அவரே சொல்ற, முன் வந்து சொல்ற, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குகிறேன் அப்படிங்கிறார். ஆனா இவன் யோசிக்கிறான், இவன் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவனா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை அவன் புரிந்திருந்தான். இவன் அரசாங்கத்தில் இவன் பெரிய மனுஷன், ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தெய்வீகத்தில் பெரியவர் என்பதை இவனுக்கு சரியான விசுவாசம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை குறித்து அவன் அதை கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். அதே நேரத்தில் இவனுக்கு இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவர் என்கிறதை அவன் உணர்ந்திருந்தான். அவரை தன் வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு கூட தனக்கு தகுதி இல்லை என்கிற நிலைமையில் அவன் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்துல வச்சிருந்தான். அவர் கூப்பிடுறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது, அவர் அவ்வளவு பெரியவர் அப்படின்ற ஒரு மனநிலைமை அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அவன் எதிர்பாராத விதத்தில் இயேசு கிறிஸ்து இடத்துல நான் வந்து அவனை சுகமாக்குறேங்கிறார். அது அவனால டக்குன்னு ஏத்துக்கு, அந்த கமிட்மெண்ட், இயேசு கிறிஸ்து கமிட் பண்ணிருந்த அவனால டைஸ் பண்ணிக்க கூட முடியல. திடீர்னு அவர் சொன்ன அவன் எதிர்பார்க்க கூட இல்லை, இப்படி திடீர்னு அவர் நான் வரேன்னு சொல்லுவார்னு. ஆனா உடனே சொல்ற, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போரின்றால் போகிறான், ஒருவனை வாயின்றால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான். எனக்கு அதிகாரம் அவ்வளவு இருக்குது. ஆனால் அதே நேரத்திலே உண்மை நான் பார்க்கிற நீ தேவனுடைய குமாரன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத ஒரு அதிகாரம் விசுவாசம் அவனுக்கு இருந்துச்சு. இவனுடைய வார்த்தை இவனுக்கு முன்பாக இருக்கிறதான போர் வீரர்களை கீழ்ப்படிய வச்சது. ஆனால் இப்ப இவன் சொல்றான், என்னுடைய வார்த்தை எனக்கு முன்னால் இருக்கிற போர் வீரர்களை கீழ்ப்படிய பண்ணும். ஆனால் உன்னுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை இங்கிருந்து அனுப்பினால் போதும், வீட்டில் இருக்கிறதான வேலைக்காரனுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி அவன் அவருடைய வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்திருந்தான். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையின் மேலும் தேவ பிள்ளைகளாகி நாம் அசைக்க முடியாத விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். வானமும் பூமி ஒடிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒடிந்து போவதில்லை. அந்த வார்த்தையின் மேல நமக்கு விசுவாசம் இருக்கணும். என்னைக்குமே சொல்ற வசனம் தான் நமக்கு பவுண்டேஷன். அந்த வசனத்தின் மேலதான் நமக்கு ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருக்கணும். இந்த வசனத்தின் மேல் விசுவாசம் இருக்கிறவங்கள கர்த்தர் என்னைக்குமே ரொம்பவே மெச்சி கொள்ளுவார். இதே போல இருக்கு பேரலா இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வேதத்துல பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷத்துல 15 வாங்க, 15 28 வசனத்தை வாசிங்க. 15:28
உன் விசுவாசம்
பெரியது,
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார்.
இங்க பாருங்க, இந்த இடத்திலையும் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை பாராட்டுகிறார். இவள் யார்? இவளும் ஒரு புறகாதி பெண் தான். ஆனா பைபிள் உண்மையிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக முதலாவது வந்தார். அவர் தனக்கு சொந்தமானதில் வந்தார். ஆனால் அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவரை சரியாய் விசுவாசித்தவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் புறஜாதி ஜனங்க தான் விசுவாசித்தாங்க. புறஜாதி ஜனங்க தான் பாராட்டு பெற்றாங்க. புறஜாதி ஜனங்க தான் அவரை ஆச்சரியப்பட வச்சாங்க. இந்த 100 அவன் ஒரு புறஜாதியான், அவன் ஒரு புறஜாதி மனுஷன். இந்த இடத்துல பார்க்கிறோம், இவள் ஒரு காணானிய ஸ்திரீ, இவள் ஒரு புறஜாதி பெண். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இதே போல பிரச்சனை தான். வீட்டிலே தன்னுடைய மகள் பிசாசு பிடித்து கொடிய வேதனைப்படுகிறாள். கூட்டிட்டு கூட வர முடியாத ஒரு மோசமான நிலைமை. அந்த 100 அப்படிதான், வேலைக்காரன் படுத்து படுக்கே கிடக்கிறான், தூக்கிட்டு வர முடியாத நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து எடுத்தோடனே மெதுவா சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நான் காணாமல் போன ஆடுகளாகி சிறுதல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே இல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்னாரு. வந்து முதலாவது கேட்கிறார், ஆண்டவரே என் மகள் பிசாசுனால் கொடிய வேதனைப்படுகிறாள். அப்ப இயேசு கிறிஸ்து சிம்பிளா சொன்னாரு, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டேனே இல்லாமல் மற்றபடி அல்ல. அப்ப நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வந்தேன், உனக்காக நான் வரலாமா அப்படின்னாரு. ஆனால் அந்த பெண் விடல, அவரை பணிந்து கொள்ளுகிறாள். அந்த விசுவாசத்தோடு அவரை பணிந்து கொள்ளுகிறாள். பணிந்து கொண்டு இன்னும் கேட்கிறா, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்கிறார். எஞ்சும் பொழுது அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்போ ரிஜெக்ட் பண்ற மாதிரி பேசினார், இந்த ஆசீர்வாதம் யூத ஜனங்களுக்கு தாமா, உனக்கு கிடையாதுமா? இயேசு கிறிஸ்து சொன்னது உனக்கு உரியதே கிடையாதுன்றார். ஆனாலும் கூட அந்த பூ விடல, மெய்தான் ஆண்டவரே நான் இல்லையா, மெய்தான் ஆண்டவரே, மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னா. அப்ப அந்த மெய்தான் ஆண்டவரே, அந்த ரிச் அந்த வார்த்தை தான் முக்கியம், மெய்தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டனையாமே மற்றபடி அல்ல, அதை அக்செப்ட் பண்ணிட்டான். ரெண்டாவது, இது பிள்ளையின் அப்போ நீ நாய்க்குட்டி, இது உனக்குரிய ஆசீர்வாதமே கிடையாதுன்னாரு. அதையும் மெய்தான் ஆண்டவரே நான். அப்ப அவர் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளையும் அவள் மறுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து அவளுக்கு நேரம் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவளுக்கு எதிர்மாறான வார்த்தைகள் தான். அவளுக்கு சாதகமா அவர் பேசவே இல்லை, அவளுக்கு எதிர்மாறான பேசிட்டே இருந்தார். அவர் எதிர்மாறா பேசினா கூட அவருடைய வார்த்தையின் மேல் அவளுக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்துச்சு. அவருடைய வார்த்தையை அவள் அவ்வளவு கனப்படுத்தினார். அது சாதகமா இருக்கிறதோ பாதகமா இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை அவர் அப்படியே கனப்படுத்தினார். கனப்படுத்தி மெய்தான் ஆண்டவர், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் மறுக்கல, நான் நாய்க்குட்டி உண்மைதான், நான் நாய், என் பிள்ளை நாய்க்குட்டி தான் உண்மைதான், இது பிள்ளையின் அப்ப உண்மைதான், நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தீங்க அது உண்மைதான், நான் காணாமல் இஸ்ரவேல் அதெல்லாம் உண்மைதான், எல்லாமே உண்மை. நீங்க சொல்றது எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான். ஆனால் மேஜிலிருந்து விடும் புடிகைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்ப இயேசு கிறிஸ்து அதை பார்த்தார், அவளை பாராட்டினார், ஸ்திரீ உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அப்போ இடத்துல பாத்தீங்கன்னா இந்த விசுவாசம் எப்படி இருக்கு, அவளுடைய வார்த்தையின் மேல் ஆழமான விசுவாசம். அப்ப இந்த பிள்ளையின், இந்த பெண்ணுடைய மகளை சுகமாக்குவது பிதாவின் விருப்பம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதற்கான காலம் இன்னும் வரல. இயேசு கிறிஸ்துவின் விருப்பம்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிதா எதை விரும்புகிறார், அதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புவார். இது இயேசு கிறிஸ்துவின் விருப்பமும் கிடையாது. இப்ப என்ன சொல்றாரு, இது என் விருப்பமும் கிடையாது, பிதாவின் விருப்பம் கிடையாது, உன் விருப்பத்தின்படி ஆக கிடவது, நீ விரும்புகிறபடி ஆக கிடவது. அப்ப அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விருப்பம் சரியாக நிறைவேற்றப்படுகிறது. வார்த்தையின் மேல விசுவாசம் இது கர்த்தரை பலவந்தப்படுத்தி செயல்பட வைத்து விடுகிறது. வார்த்தையின் மேல் விசுவாசம் என்னைக்குமே சொல்றேன், வார்த்தையின் மேல் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்தா சொல்றேன், கர்த்தர் கண்டிப்பா செயல்பட்டே ஆகணும், அதுக்கு மாற்று காரியமே கிடையாது. ஆமேன். அதே காரியத்துல நீ நல்ல காரியத்துல அதை விசுவாசிக்கணும், நல்ல விஷயமா இருக்கும். அது கெட்ட காரியத்துக்கு ஒரு காரியத்துக்கு நம்ம சுய விருப்பத்தை, அது தேவ சித்தம் இல்லாத வேண்டாத ஒரு காரியத்திற்கு வார்த்தையின் மேலும் விசுவாசம் வைக்கணும் சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய காரியம் இப்ப வர தெய்வீக சுகம் அது கர்த்தருடைய சித்தம் தான். ஆனா அவங்களுக்கு கூட நேரம் வரல, அவ்வளவுதான். ஆக மொத்தத்தில் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறது கர்த்தருடைய சித்தம் தான். அப்ப தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வைத்திருந்தார், காலம் இன்னும் வரல. ஆனால் இந்த பெண்ணுடைய அசைக்க முடியாத விசுவாசம் அற்புதத்தை பலவந்தமாக எடுத்துக்கொள்ள வைத்தது. இன்னைக்கு சொல்லுகிறேன், வார்த்தையின் மேல் தேவ பிள்ளைகள், நீங்கள் வாசிக்கிற வேத வசனங்களின் மேல் கண்மூடித்தனமான விசுவாசம் இருக்கணும், கண்மூடித்தனமான விசுவாசம். அதை குறித்து சந்தேகமா செகண்ட் கொஸ்டின் வரக்கூடாது. நடக்குமா நடக்காதா, சரிபடுமா சரிபடாதா, பேச்சே கிடையாது. இது நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, பேச்சே கிடையாது. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அதுக்கு மாற்று வார்த்தையே கிடையாது. கண்மூடித்தனமாய் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும். ஒன்னு சொல்றேன், அவருடைய வார்த்தைகளின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமானது கிடையாது. இது மனுஷனுடைய காரியத்திலே பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அதுக்கு பிறகு சில காணிகளை பிராமிஸ் கொண்டார் பாருங்க. மத்தேயு 8 அதிகாரத்தில் 10 வசனத்தில் அப்படி பாராட்டினார். 11 வசனத்தை வாசிப்போம்.
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பாருங்க, இந்த இடத்துல இவனுக்கு அவன் எதிர்பார்க்காத ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். இவனை குறித்து பின் செல்கிற மற்றவர்களுக்கு சொல்றாரு, அநேகர், இந்த புறஜாதி மனுஷனை போல் அநேகர் புறஜாதிகள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எல்லா திசைகளிலிருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்கிற முற்புதாக்களோடு பங்கியிருப்பாங்க, பல்லவத்துக்குள்ள வந்துருவாங்க. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர் யூதன், நான் ஒரு யூதன், நான் ஒரு யூதன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறவன், இவன் என்னை விசுவாசம் வைக்காமல் இருந்தால் அப்படிப்பட்ட யூதன் புறம்பான இருளிலே நரகத்திற்குள் தள்ளப்படுவான், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கின்றது. அப்ப பிறப்பு நிமித்தம் யூதனாய் இருக்கிறதுனால யாரும் பரலோகம் வரப்போறது கிடையாது, என் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் மட்டும்தான் பரலோகத்துக்குள் வரப்போகிறான். ஆமேன். இதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, பிறப்பின்படி கிறிஸ்தவனா இருக்கிறவன் பரலோகத்துக்குள்ள வந்துட முடியாது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கிறவன் தான் பரலோகத்துக்குள்ள வர முடியும். ஆமேன். இதுதான் முக்கியம். இன்னைக்கு பிறப்பின்படி பரம்பரை கிறிஸ்தவன் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு வரவே முடியாது. யார் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து அந்த வார்த்தையின்படி வாழ்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் வர முடியும். நிறைய பேர் அப்படி எத்தனை இருப்பாங்க, பரம்பரை கிறிஸ்தவன். ஒருமுறை நான் சபையில் முந்தி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துச்சு பல வருஷத்துக்கு முன்னால. அப்போ அந்த ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும்போது நான் வாசல் இருந்து வருகிற ஜனங்களை விசாரித்து அந்த நேரத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தார். ஒரு மீட்டிங் கையில் நல்ல உடனடி பைபிள் வச்சிருந்தார், புல்பிட் பைபிள் வச்சிருந்தார். அவ்வளவு பஸ் அவர் தூக்கிட்டு பார்த்தேன், வித்தியாசமா தெரிஞ்சாரு. அந்த புல்பிட் பைபிள் கையில தூக்கிட்டு வராரு, இவரு உள்ள பெருசா தூக்கிட்டு வராரு. நான் பார்த்தேன், அண்ணன் எலக்ட்ரன்ஸ் உள்ள நுழையும் போது கை கொடுத்தேன். பிரதர், எங்கிருந்து வரீங்க, புதுசா வரீங்க, உங்களுக்கு எங்கிருந்து வரீங்க அப்படின்னு என்னோட பார்த்தாரு. நம்மளை போய் இவரு எங்கிருந்து வரீங்க, புதுசா வரீங்கன்னு கேட்கிறாரு அப்படின்னு. அவருக்கு அத அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. உடனே நீங்க யாரு, எங்க இருக்கிறீங்க அப்படின்னு. நான் ரெவரன் கிராண்ட்சன் அப்படின்னாரு. ரெவரன் கிராண்ட்சன், சரி, ரெவரன் கிராண்ட்சன், ரெவரன் ஏர்போர்ட் போல இருக்குது, ஏதோ சிஎஸ்சி சர்ச் ரெவரன் போல இருக்கு அப்படின்னு. சரி, விட்டுட்டேன் உள்ள அனுப்பிச்சாச்சு. கூட்டம் முடிஞ்சது, திருப்பி வெளியில வந்தார். நான் ஒரு நாளையும் கவனமா இருந்தேன், இவரு என்னதான் யாருன்னு கொஞ்சம் பார்த்துருவது. கூட்டம் முடிஞ்சு திருப்பி வெளியே வந்து திருப்பி போய் கை பிடிச்சிட்டு, பிரதர், நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க? நான் ரெவரன் கிராண்ட்சன் அப்படின்னு. திரு ரெவரன் கிராண்ட்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா, நீங்க ரெவரண்டா, அப்ப நீ எந்த சர்ச், எந்த இடத்துல ரெவரண்டா இருக்கிறீங்க அப்படின்னு. ரெண்டு பேருக்கு நான் திருப்பி நான் ரெவரன் கிராண்ட்சன் அதையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல சர்ச், எந்த இடத்துல நீங்க எங்க வெளியிருந்து வந்திருக்கிறீங்களா திருப்பி தோண்டி கொண்டு விசாரிக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் ரெவரண்டோட கிராண்ட்சன், தாத்தா ரெவரண்ட், தாத்தா ரெவரண்ட், நான் ரெவரண்ட் கிராண்ட்சன், ரெவரண்ட் கிராண்ட்சன் அப்படின்னு. அப்போ ரெவரண்டோட கிராண்ட்சன் அவரும் உடைய ரெவரண்ட் அப்படியே வர பரலோகத்துக்கு போற கெட்டப்ல வந்துட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க, தாத்தா ரெவரண்டா இருக்கிறது மனசுல வச்சுட்டு தாங்களும் அப்படியே போயிடலாம் பரலோகம் போயிடலான்ட்டு அந்த நினைப்புல இருக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் இதுதான் முட்டாள்தனமான காரியம் இல்லையா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்யறாங்க, நான் ஒரு யூதன், நான் ஒரு யூதன், நான் ரெவரன் கிராண்ட்சன் அப்படின்ற மாதிரி, நான் ஒரு யூதன், நான் ஒரு யூதன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து வாழாதவன் பரம்பரை கிறிஸ்தவராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுன்றார். அங்கே அவர்கள் புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிருக்கும். அப்போ வார்த்தையின் விசுவாசம் வைப்பது இந்த உலகத்திலேயே நமக்கு ஆசீர்வாதம், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அதனாலதான் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறவங்களை கர்த்தர் பாராட்டுகிறார், அவங்களை கர்த்தர் பாராட்டுறார். வசனத்தில் நல்ல விசுவாசம் வைக்கிறவங்களை கர்த்தர் ரொம்பவே பாராட்டுகிறார். சரியா, அடுத்த காரியத்துக்கு போலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:47 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது,
இவளுக்கு மன்னிக்கப்பட்டது,
இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே,
என்கிறார் இயேசு கிறிஸ்து. இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து ஒரு நபரை பாராட்டுகிற காரியம். இங்கே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் வரும்பொழுது ஒரு பரிசேயன், 36 பார்த்தீங்கன்னா தெரியும், பரிசேயனில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய பரிசேயன், அந்த ஊர்ல பெரிய மனுஷன், பணக்காரன், தன் வீட்டுக்கு விருந்துக்கு அவன் அழைக்கிறான். அந்த விருந்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவன் வீட்டுக்கு வரார். வீட்டில வந்து உட்கார்ந்தோம்னா வீட்டில எல்லாம் பெரிய மனுஷன் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா ஆடம்பரமான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே அழையா விருந்தாளியாக ஒரு பெண் நுழைகிறாள். இவள் அழைக்கப்பட்டவள் கிடையாது, ஆனால் இயேசு கிறிஸ்து இருக்கிறதை வரா. வரும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷனே மாத்திர மாதிரி வரா. எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ச்சியா அப்படி பாட்பாட்டமா இருக்கிறாங்க, ஆனா இவ உள்ள நுழையும் போது அழுதுகிட்டே நுழைகிறார். அந்த விருந்து வீட்டை நுழையும் போது அழுதுகிட்டே நுழைகிறான். நுழைஞ்சு இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டான், உட்கார்ந்து அழுகிறாள். அழுகிறான். வாசிக்கலாம் 37 வசனத்திலிருந்து.
அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயின் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்க தரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த பெண் அடையா விருந்தாளி வந்து முதலாவது இருக்கிற அட்மாஸ்பியரே ஸ்பாயில் பண்ணிடுறா. சொல்ல போன அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு சொல்றேன், வந்து பின்னால அழுதுகிற எல்லாரும் சிரித்து மகிழ்ச்சியோடு அந்த இடத்துல விருந்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பின்னால முதல்ல அழுகிறார், பின்பு அவருடைய பாதத்தருகி உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்து அழு அழு அழுகிறா, கண்களில் தண்ணீர் காலை தரையாய் வழிகிறது. அந்த தண்ணீர் இயேசு கிறிஸ்துவின் அந்த கண்ணீர் எல்லாம் அவருடைய பாதத்தில் விழுகிறது. அந்த தண்ணீரை அந்த கண்ணீரால் நனைகிறதான் அந்த பாதத்தை தன் தலைமையை எடுத்து துடைக்கிறாள். துடைத்து அவனிடத்துல ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலம் இருக்கிறது, அதை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே ஊற்றுகிறாள். இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. உண்மையிலே அந்த பரிசேயனுக்கு இது எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கும். ஏன்னா அவன் எல்லாம் பெரிய மனுஷங்களை கூப்பிட்டுருக்கிறான், எல்லாரும் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஆடம்பரமா இருக்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில வந்து இதை பெண் இப்படி அழுதுட்டு இருக்கிறத பாக்குறது கண்டிப்பா அவனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணினது. இந்த சூழ்நிலையை இவள் கெடுத்து விடுகிறாளே, எப்படி பண்ணிட்டு இருக்கிறாள் இந்த இடத்துல வந்து. அவன் எரிச்சல் அடைந்து இயேசு கிறிஸ்து மேல அவனுடைய எரிச்சலை திரும்புகிறான். இவர் தீர்க்க தரிசிதானா? இப்ப இவனுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து மேல டவுட் வந்துருச்சு. இவர் தீர்க்க தரிசிதானா? இவர் தீர்க்க தரிசியா இருந்தால் இப்படி பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிற இந்த பெண் யாருன்னு இவர் கண்டுபிடிக்க தெரியாதா இவருக்கு? அப்ப இவர் உண்மையிலேயே தீர்க்க தரிசிதானா? இந்த பெண் இந்த ஊர்லயே தெரிந்த எல்லாரும் தெரிந்திருக்கிறபடி ஒரு பாவியான பெண் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணை எப்படி இவர் இவரு பக்கத்துல அலோவ் பண்ணி இருக்கிறாரு? இன்னும் மோசமான பெண்ணிடத்துல எப்படி அவள் தன் பாதத்தை தொடுகிறதற்கு இவர் அலோவ் பேசாம இருக்கிறாரு? இதை பார்த்தவள் உள்ளான். இயேசு கிறிஸ்து இதை குறித்து முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். வெளியில் நடக்கிற காரியங்களை தான் இந்த சீமோன் என்கிறான் இந்த மனுஷன் பார்க்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்குள் இருக்கிற இருதயத்தை நல்லா பார்க்கிறார். அதை பார்த்துட்டு அவர் அமைதியா இருக்கிறார், எல்லாம் எந்த காரியத்தில் அவர் அப்செக்ட் பண்ணவே இல்லை. அதன் பிறகு இவன் இப்படி மனசுக்குள்ள தன்னை குறித்து மோசமாக சிந்திக்கிறான் என்கிறதை இயேசு கிறிஸ்து புரிந்துகிட்டார். அவன் மனதுக்குள் வருகிற எண்ணங்கள் புரிந்து, இனியும் நம்ம பேசாமல் இருந்தா இவன் நம்மளை வேற மாதிரி ஆக்கிடுவான் இவன் மனசுக்குள்ள என்று சொல்லி டக்குனு டாபிக் ஆரம்பிக்கிறார், அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் போனவரே சொல்லும் நான். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறாரு, ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளி காசும் மற்றவன் 50 வெள்ளி காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் அதை சொல் என்றார். ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. அவன் வாயினாலேயே பதிலப்படுவதுன்னு இயேசு கிறிஸ்து முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இவன் சொன்னா புரியாது இவனுக்கு, அவன் வாயிலேயே பதில் கொடுக்கனாதான் கரசலவன் சரிப்பட்டு வருவான்னு கேட்கிற. ஒருத்தன் ரெண்டு பேர் கடன் பட்டிருந்தாங்க, ஒருத்தன் 500 வெள்ளி காசு, ஒருவன் 50 வெள்ளி காசு. அந்த கடன் கொடுத்தவன் ரெண்டு பேருக்கும் மன்னிச்சுட்டான். யார் இடத்துல அந்த இதுல யார் அதிகமாய் அந்த எஜமான இடத்துல அன்பு கூறுவான்? சீமோன் சொல்றான், 500 வெள்ளி காசு மன்னிக்கப்பட்டவன். இப்ப அவன் வாயிலேயே பதில் கொடுங்கிட்டது. சீமோனை நீ நினைக்கிற, நீ ரொம்ப நல்லவன் நினைக்கிற, இவளை ஒரு பாவின்னு நீ நினைக்கிற, நீ ரொம்ப உத்தமன் நினைக்கிற, இவளை ரொம்ப மோசமானவன் நினைக்கிற. சரி, நான் இவளையும் மன்னிக்கிறேன், உன்னையும் நான் மன்னிக்கிறேன். இப்ப அவன் வாயிலேயே பதில வாங்குற. இப்ப யார் அன்பு கூறுவா? இவளை நீ ரொம்ப மோசமானவன் நினைக்கிறேன்னா இவளுக்கு நிறைய மன்னிக்கப்பட்டிருக்கு. உன்னை விட நான் இவங்கிட்ட நிறைய மன்னிக்க வேண்டியிருக்கு, நான் மன்னிச்சிட்டேன். அப்ப இவதான் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாள் என்கிறதை சொல்லாமல் சொல்லுகிறார். சொல்லிட்டு அதன் பிறகு இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்றாரு. அதுபோல அடுத்த வசனத்தை வாசிங்க.
சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ,
45 வாசிக்கலாம்,
நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவனோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார்.
அப்ப இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வீட்டுக்கு வந்தேன், என் கால் கழுவுவதற்கு நீ தண்ணி குடிக்கல. இந்த யூதருடைய கலாச்சாரத்தின்படி வீட்டுக்குள்ள நடந்த கால் கழுவுறதுக்கு தண்ணி கண்டிப்பா கொடுக்கும். ஆனா ஒரு கல்யாண வீட்டிலே கூட உள்ளே நுழையும் போது தண்ணி வச்சிருந்தாங்க, ஆறு கச்சாடிகளில் தண்ணி வச்சிருந்தாங்க, யூதருடைய கலாச்சாரம். ஆனால் இப்பொழுது அந்த பேசிக்கான காரியத்தை கூட இந்த பணக்கார மனுஷன் செய்யல. வீட்டுக்குள்ள வந்த நீ என் காலுக்கு தண்ணி தரல, ஆனால் இவ்வளவு தன் கண்ணீரினால் என் பாதங்களை நினைச்சான். நீ என் தலைக்கு என்ன பூசல, ஆனால் இவளோ பரிமள தைலத்தை தூக்கி கொண்டு வந்து என் பாதத்தில் பூசினான். ஆகினால் இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், அன்பு கூறணும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறது அவர் ரொம்ப பாராட்டுவார். அன்பு கூறணும், கடினப்பட்ட இருதயமா அப்படியே ஒரு மரம் மாதிரி கூடாது. கத்தரைய அன்பை நினைக்கும் போது நம்முடைய இருதயம் உடையணும், கண்ணீர் வரணும், இருதயம் உடையணும், அந்த அன்பு வரணும். அது ரொம்ப முக்கியம். இருதயத்திலிருந்து வருகிற அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு இல்லாம வெளியே செய்யற எதையுமே எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த சீமோன் விருந்துக்கு கூப்பிட்டான், இந்த சீமோன் நல்ல உணவு வகைகளை ரெடி பண்ணி வச்சிருந்தான், இந்த சீமோன் எல்லா வசதிகளும் இயேசு கிறிஸ்து செஞ்சு கொடுத்தான். ஆனா எதுவுமே இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. அவன் கொடுக்கிற விருந்து, அவருடைய வரவேற்பு, அவருடைய உபசரிப்பு எதுவுமே இயேசு கிறிஸ்துக்கு பெருசா தெரியல. ஆனால் இந்த பாவியான பெண்ணுடைய இருதயத்திலிருந்து வந்த அந்த அன்பு இருக்குது பாருங்க, அதுதான் அவரை தொட்டது, அதுதான் அவரை தொட்டுச்சு. நம்முடைய இருதயம் அன்பா இருக்கும், கர்த்தரை நேசிக்கணும். இதுக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்க, ஒன்னு சொல்ற கேளுங்க, கர்த்தர் மன்னித்ததை நினைக்கணும், அன்பு வரணும்னா. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நம்ம பெரிய நீதிமான், என்னை விட்டு அவருக்கு என்ன வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சவர் சாதாரணமா இல்ல. இல்ல, நம்ம செய்யற எதுவுமே அவருக்கு நம்மளை வச்சுதான் செய்யணும் அவசியம் கிடையாது. யாரை வச்சு எதுவும் செஞ்சிருவார் இல்லையா? பிரசவம் பண்ணலாம், யாரை வச்சு பிரசவம் பண்ணுவார், நான் பாடலாம் யாரை வச்சு பாடுவார், நான் செய்யல இன்னொருத்தர் எதை வச்சு யார் வச்சு எதுவும் செய்வார். எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் சொல்றேன், இந்த உள்ளத்தின் ஆழத்திற்கு வருகிற அந்த அன்பு இருக்குது பாருங்க, அதுதான் கர்த்தரைக்கு அவர்கள் எடுக்கும். இயேசு கிறிஸ்து விருந்துக்கு அவங்க கூப்பிடணும், விருந்து கூப்பிடலாம் போறான், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த அன்பு இப்ப என்னைக்கு சொல்றேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நேசிக்க நமக்கு தெரிய வேண்டும். அது எப்படி வளர்த்துக்கிறதுனா, நமக்கு கர்த்தர் மன்னித்ததை நினைக்கணும், நினைக்கணும். நம்மளை பெரிய நீதிமானாக நம்ம நினைக்க கூடாது. உண்மையில சொல்ல, அடிக்கடி நான் நினைக்கிற ஒரு விஷயம், கர்த்தர் மட்டும் என்னை ரட்சிக்கலன்னா நான் என்ன ஆகியிருப்பேன் நினைப்பேன். கர்த்தர் மட்டும் என்னை ரட்சிக்கலன்னா என்ன ஆகியிருப்பேன்? கர்த்தர் மட்டும் நம்மளை ரட்சிக்கலன்னா நம்ம என்ன ஆகியிருப்போம்? அதை நம்ம நினைக்கணும், கர்த்தர் நம்மளை ரட்சிக்கலன்னா நம்ம என்ன ஆகியிருப்போம்? என் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சாரே. இன்னும் சொல்லுகிறேன், அதை நம்ம நினைக்கணும், நினைக்கணும், நினைக்கணும். இன்னைக்கு காலையில் கூட அந்த பாட்டு பாடணும், அப்பா பிதாவே. அந்த பாட்டு எப்ப பாடினாலும் எனக்கு அப்படியே அது ரட்சிக்கப்பட்டனால அப்படியே கண்ணும்னால படம் மாதிரி எனக்கு தோணும். அந்த அந்த பாட்டு எப்ப பாடினாலும், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்ன பாட்டு! அந்த பாட்டை பாடும் போதெல்லாம் இருது அப்படியே அது ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு அப்படியே இழுக்கும். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சொல் தேடி வந்தேன், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. என்ன வார்த்தை! எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தேன், எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தேன், அறியாமல் இருந்தேன், நான் ஒரு தேரல் அவரிடம் தேடி வந்தார். அவரை நெஞ்சார் அணைத்துக் கொண்டார், முத்தமிட்டு நிழலாக ஆயிட்டார். எனக்கு நமக்கும் அவருக்கு இனி பிரிவே கிடையாது, எங்க போனாலும் வராது, கூட வராது. இல்ல, அதை நம்ம நினைக்கணும். அப்போ உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில் எந்த நிலவு என்று கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார், கர்த்தர் மட்டும் நம்மளை ரட்சிக்கலாம், என்ன ஆயிருப்போம்? ரட்சிப்புன்றது இன்னைக்கு காலையில் கூட வர்ஷிப்புல சொன்னேன், ஒரு பெரும் பொக்கிஷம். இன்னைக்கு உலகத்துல காலையில் வர்ஷிப் சொன்னேன், இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எத்தனையோ நாச மோசங்களுக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ரீசன் நம்ம ரட்சிக்கப்பட்டதுதான் காரணம். தெரியுமா, நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். உலகத்தில் நடக்கிற நாச மோசங்கள், விபத்துகள், அழிவுகள், மனுஷரால் செய்யப்படுகிற அநீதிகள், இதில் நாம் அகப்பட்டுக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரே காரணம், கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு தான் காரணம். நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருக்கிற ஒரே காரணத்தினால்தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். தெரியுமா, அதுதான் உண்மை, அதை நம்ம உணரணும். அதனால ஒவ்வொரு நாளையும் சொல்றேன், ஆண்டவரே, என்ன கூட நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, என் பாவத்தை மன்னிச்சீங்களே, கொஞ்சம் சொல்லுங்க, என் பாவத்தை எனக்கு மன்னிச்சதுக்காக சோத்துறோம், என்னை உங்களுடைய ரத்தத்தினால் என் பாவத்தை கழுவுனதற்காக சோத்துறோம். அந்த பாவங்களை மன்னிக்க ஒருவன் என்னைக்கு நினைக்கிறானோ அவன் நிச்சயமாக கர்த்தரிடத்தில் அன்பு பெற முடியும். ஆமென். இல்லையா, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டத நினைக்கணும், நினைக்கணும், எத்தனை வருஷமானாலும் நினைக்கணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது, அதை நினைக்கணும். வேற எதை மறந்தாலும் சரி, கர்த்தர் என் பாவத்தை மன்னிச்சா அதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. அதை யாருமே செய்ய முடியாது, அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும், அவர் ஒருத்தர் தான் செஞ்சார். அதனால அதை நம்ம நினைச்சுதான் ஆகணும், அதை நினைச்சாதான் அன்பு வரும், அதை நினைக்காட்டி நமக்கு அன்பே வராது. கடின இருதயத்தோடு இருக்கவே கூடாது, அது கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அன்பு அவசியம். அதனால இந்த இடத்துல இந்த ஐஸ்வர்யவானுக்கு எவ்வளவு இருந்துச்சு, விருந்துக்கு கூப்பிட்டான், எல்லாம் பண்ணான், ஆனா அது எதுவுமே அவரை தொடல. இந்த பெண் அந்த சூழ்நிலையிலே கெடுத்து அழுகிறா, அழுகிறா, கண்டிப்பா தலைமையில நுழைகிறா, ஊத்துறா, இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது இருக்கு. இவ போய் ஏன் வீட்டு இவர் யாரு கூப்பிட்டது? இயேசு கிறிஸ்து அங்க வழி இல்லாம துரத்துறதுக்கு முடியாம இருந்தாங்க. ஏன்னா அவர் பேசாம இருக்கும் எப்படி துரத்துறதுன்னு, வேற வழி இல்லாம அவளை துரத்தி அடிக்காம இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவளைத்தான் நிறத்தில ஜனம் பண்ணி அந்த அன்பு கூடுகிறவர்களை கர்த்தருக்கு நேசிக்கிறார், பாராட்டுகிறார், அவளை கர்த்தர் ஜனம் பண்ணுகிறார். அன்பு கூறுங்க, காலையில் பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம ஊற்றப்படுவோம். நிருபம் 5:5 சொல்லப்பட்டு பரிசுத்தாவி நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும் பொழுது தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைஞ்சு வாழுங்க, தேவ அன்பு நமக்குள்ள பெருகும், கர்த்தர் மேல் ஆழமான அன்பு வரும். எவ்வளவு ஆவி நம்ம நிறைஞ்சிருக்கிறோமோ கர்த்தர் ஆழமான அன்பு வரும். அந்த அன்பு அதுதான் நம்மளை பரிசுத்தமா வைக்கும், அந்த அன்புதான் நம்மை கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நம்ம வைக்கும். அன்புள்ள கர்த்தர் பாராட்டுகிறார். சரியா, இரண்டாவது அன்புள்ளவர்களை கர்த்தர் பாராட்டுகிறார். மூணாவது 21:4 வாசிக்கலாம்.
அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் என்றார்.
இங்கே ஒரு ஏழ்மையான ஒரு பெண், இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் காணிக்கை பெட்டி பக்கத்தில் இருக்கிறார். அப்பொழுது எல்லாரும் வந்து காணிக்கை போடுறாங்க. அப்பொழுது ஒரு ஏழை விதவை வருகிறாள், வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக போட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து அதை பார்த்து சொல்றாரு, 3:3 சேர்த்து படிக்கலாம்.
இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்,
அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவ்வளவு தன் வறுமையிலும் தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். இந்த ஏழை விதவை 2 காசு கொண்டு வந்து போடுகிறாள். எல்லாரும் எக்கச்சக்கமா பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஆனால் இவள் ரெண்டு காசு கொண்டு போடுறார். போட்ட உடனே இயேசு கிறிஸ்து இவளை பாராட்டுறார். எல்லாருக்கும் பணக்காரங்களுக்கு முன்னால இந்த பெண்ணை பாராட்டுறார். இவள் எல்லாரை பார்க்கல இவன் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை பார்த்து ஆச்சரியம், பணக்காரங்களுக்கெல்லாம் என்ன குழம்பி இருப்பாங்க, நம்ம இவ்வளவு போட்டிருக்கிறோம், ஆனா இவர் ரெண்டு பைசா போடுறா, இதை போய் இவர் பாராட்டுறாரு. அதுக்கு ரீசனும் சொல்றாரு, அந்த குழப்பத்தை விளக்கம் கொடுக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் உங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து போட்டீங்க, ஆனால் இவளோ தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டா. அவ சாப்பாட்டுக்கே வச்சிருந்த அந்த ரெண்டு பைசா தான், அதை வச்சுனாவ ஏதாவது சாப்பிடணும், அதை வச்சுதான் ஏதாவது வாங்கி சாப்பிடணும். ஆனால் அதையும் கொண்டு போட்டுட்டு வெறுங்கையாக போயிட்டாளே. இவள் அதிகமாய் கொடுப்பாள் என்று சொல்லி கர்த்தர் அவளை பாராட்டினாள். அப்போ இருந்து பாத்தீங்கன்னா கொடுப்பதை குறித்து கர்த்தர் இடத்துல பாராட்டுகிறார். இந்த பெண்ணை பாராட்டினார், எல்லாத்தை விட இவளை அதிகமாக கொடுத்தார். கொடுத்தல் என்பது நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் எல்லாம் சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணம் என்பது சட்டத்திட்டம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் கொடுக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் செய்யற சட்டத்திட்டத்தை எல்லாம் உடைச்சிட்டார். இல்லையா, புதிய ஏற்பாட்டில் அத்தனை சட்டத்திட்டங்களை கர்த்தர் உடைச்சிட்டார். பழைய ஏற்பாட்டிலே 10% தசமமாக கண்டிப்பாக செலுத்தணும் சட்டத்திட்டம், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் அப்படி 10% தசமமாக கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை கர்த்தர் உடைச்சிட்டார். அதையும் செய்ய வேண்டும், இதையும் விடாதிருக்க வேண்டும் அப்படி சொன்னார். அப்ப அதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கட்டாயத்தின் படியும் அல்ல, விசனத்தின் படி அல்ல, அவனவன் தன் மனதில் நிர்ணயித்தபடி கொடுக்க கடவுள். அப்போ நமக்கு வந்து கர்த்தர் என்ன செய்யறாரு, உன் உற்சாகத்தை நீ கொடுப்பதில் நீ காட்டு, கட்டாயமா கொடுக்காத, வசனத்தோடையும் கொடுக்காத, யாரும் கட்டாயப்படுத்தி கொண்டு வாங்கக்கூடாது, நீ வசனத்தோடையும் கொடுக்க கூடாது, புரியுதுங்களா? அதனாலதான் சபையில் நான் என்னைக்குமே இதை பத்தி நான் பேசுறது கிடையாது, கட்டாயப்படுத்தக்கூடாது, யார்கிட்டையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயமாயும் அல்ல, வசனமாயும் அல்ல, கட்டாயம் பண்ணி வாங்கக்கூடாது, வசனத்தோடையும் கொடுக்க கூடாது. அப்போ இதுல வந்து கர்த்தர் அவனவன் தன் மனதில் நிர்ணயித்தபடி கொடுக்க கடவுங்கிறார். அப்போ இந்த கொடுத்தலிலே கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த இருதயத்தை பாக்குறாரு, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு இருதயத்தை பாக்குறாரு. பழைய ஏற்பாட்டில் வந்து கட்டாயத்திலையும் விசனத்தோடு கொடுப்பான், என்னடா அது தசம் வாங்க கொடுக்கும், சட்டப்பட்ட மாறுக்குது, திட்டிகிட்டே கூட கொடுத்து விட்டுருப்பான் சிலர். ஆனால் கர்த்தர் அப்படி புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் மாற்றிட்டு இருதயத்தை பார்க்குறாரு. நீ சந்தோஷமா என்னத்தை கொடுக்குறியோ அதுதான் நான் ஏற்றுக்கிறேங்கிறார். அப்போ பெர்சன்டேஜ் கணக்கு போடுற பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அது 1/10 அப்படி பெர்சன்டேஜ் போட்டவர், புதிய ஏற்பாட்டில் ரேஷியோ பார்க்குறாரு. பழைய ஏற்பாட்டில் பெர்சன்டேஜ், புதிய ஏற்பாட்டில் ரேஷியோ மாறிடும். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் 1/10 போட்டார், புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எவ்வளவு கொடுக்கிறான்னு பார்க்கல, எவ்வளவு மீதி வச்சிருக்கிறான்னு பார்க்கிறாரு, எவ்வளவு கொடுக்குறது எவ்வளவு மீதி வச்சிருக்கிறான்னு பார்க்கிறாரு. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, இப்படி கணக்கு போடுறாரு. அப்போ அவனுக்கு எக்கச்சக்கமா இருந்தது, அதுல வந்து எக்கச்சக்கமா கொடுத்தான், ஆனா இவர்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துச்சு முழுசையும் போட்டுட்டு போயிட்டான், இவர்கிட்ட மீதியே இல்லை. இப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா இதை கர்த்தர் கணக்கு போடுறாரு, இதை கர்த்தர் கணக்கு போடுறது, இதை பார்த்து கர்த்தர் இவளை எல்லாருக்கும் கவனம் பண்ணுகிறார். அந்த நாட்களில் நம்ம கர்த்தருக்கு கொடுப்பது என்பது ஆசீர்வாதம். என்னைக்குமே சொல்றேன், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மனதன்யமாய் அவரோடு இருக்கணும்னு நினைக்கிறார். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சா சந்தோஷமான அந்த 10 ரூபா போடுங்க. 50 ரூபா போட்டு ஐயோ நம்ம 50 ரூபா போட்டுட்டுமே அப்படின்னு நினைக்காம உங்கள் மனது மனதமியமா இருக்கணும். எல்லாத்திலையும் இருதயத்தில் மனப்பூர்வத்தை பார்க்கிறார். அப்போ நமக்கு வந்து கர்த்தர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதனால வந்து எல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்குது, அவர் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம வந்து கொடுக்கிற விஷயத்திலையும் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறாரே தவிர கர்த்தர் வேற எதையும் பார்க்கல. இந்த பெண்ணிடத்துல வந்து கர்த்தர் வந்து பணத்தை அளவு பார்த்திருந்தார்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு, அவள் இருதயத்தை அளவு பார்த்தார். அவள் இருதயத்தை பார்க்கும்போது அவருடைய இருதயம் முழுமையும் கர்த்தருக்கு கொடுப்பதிலே ரெடியா இருந்துச்சு. அதைத்தான் பாராட்டினாரே தவிர அந்த அமௌண்ட்டை கத்துற ஒன்னு பாராட்டல, அமௌண்ட்டை பாராட்டல, அவர் இருதயத்தை அங்க பாராட்டுறாரு. அதாங்க விஷயம். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே இருதயம் எல்லாத்துலையும் கர்த்தர் இருதயம். நான் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மைண்டை தான் கர்த்தர் செக் பண்ணிட்டே இருப்பார். மைண்டை தான் பார்க்கணும், மனசு உண்மையா அன்பு இருக்குதா. கிரியை செய்யற மாதிரி வேற, அன்போட கிரியை செய்யற மாதிரி தான் பார்க்கிறார். கொடுக்கிறோம் தொகையை பார்க்கல, அன்போடு கொடுக்கிறோமா, மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுக்கிறோமா, அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திலே கொடுத்தல் என்பது ஒரு ஆசீர்வாதம். நம்ம கொடுப்பதை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிறார் இல்லையா. சிறுகு விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான் போட்டுக்கிறோம். விதைக்கிறதை கண்டிப்பாக நாம் அறுபடி செய்ய கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அதனால நம்ம எதுவும் செய்வோம், சந்தேகப்பட வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ இல்லை. கண்டிப்பாக அதை காரியத்தை கர்த்தர் நாம என்ன கொடுக்கிறோமோ சந்தோஷமாக கொடுக்கிறதை பல மடங்கு கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதுலையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், இருதயத்தை பார்த்துதான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சரியா. மூன்றாவது, இந்த மூணாவது பார்த்துட்டோமா, நாலாவது கர்த்தர் எதை நமக்கு பார்க்கிறார் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:9-10 வாசிக்கலாம்.
அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், தீர்க்க தரிசியையோ? ஆம், தீர்க்க தரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன்.
இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன்.
அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்
இங்கு இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகரை பத்தி பேசுறார். 9 சொல்ல பாருங்க, வனாந்திரத்தில் நீங்க யாரை பார்க்க போனீர்கள், தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கணும் அப்படின்னார். 9 11 வசனத்திலே ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவானை பார்க்கணும் பெரியவன் ஒருவனும் எழுமினது இல்லை அப்படின்னார். யோவான் ஸ்நானகனை இயேசு கிறிஸ்து பாராட்டுறார். தீர்க்கதரிசியை பார்க்கிலும் இவன் பெரியவன். இரண்டாவது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் இவனை விட பெரியவங்க யாருமே இல்லைன்ட்டார். அவ்வளவு பெரிய ஆள் இவன் அப்படின்ட்டார். ஏன் இவனை குறித்து இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல வேண்டும் இல்லையா? அதுக்கு பதில் 10 இருக்கிறது. 10 மறுபடியும் வாசிக்கலாம்.
அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான்.
அவன் உமக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் என்கிறது குறிக்கப்பட்டவன் இவன் தான். யோவானுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சி இயேசு கிறிஸ்து கொடுத்தார்? இவன் தீர்க்கதரிசி விட மேலானவன், இந்த உலகத்திலே பிறந்தவர்களில் இவனை விட பெரிய ஆள் யாருமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பாராட்டு கொடுக்கப்பட்டது. ரீசன் என்னன்னா, இவன் என் தூதனை உமக்கு முன்பாய் அனுப்புவேன், அவன் போய் உமக்கு முன்பாய் வழிய ஆயத்தப்படுத்துவான் என்று சொல்லப்பட்டவன் இவன் தான். அதான் ரீசன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை செய்தவனாகி இந்த யோவானை எல்லார விட ஐயா கர்த்தனைக்கு வச்சிட்டார். இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்கு யாரு ரொம்ப பாராட்டவர் தெரியுமா? அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனை கர்த்தர் பெரியவன் என்று சொல்லுகிறார். ஆமென். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனை கர்த்தர் பெரியவன் சொல்றார். யோவான் ஸ்நானகனுக்கும் நமக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் பிறப்புக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன். முதல் வருகைக்கு, நாமோ இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யோவான் ஸ்நானகன் முன்பதாக வந்து இயேசு கிறிஸ்து வழி ஆயத்தம் பண்ணான். மனம் திரும்புதலை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து அவன் பிரசங்கித்தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பிரசங்கமும் அதுதான். ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு அழைக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொன்னான், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் எண்ணிலும் வல்லவராய் இருக்கிறார். அவன் பிரசங்கித்தான். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரசங்கம் அதுதான். இதோ ஒருத்தர் வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு போகும்படி, சபை எடுக்க போகும்படி வருகிறார். அதுதான் நம்மளும் செய்யணும். யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கித்தான் அதுதான் நம்முடைய பிரசங்கம். அவன் மனம் திரும்புறதுக்கு அழைத்தான், நம்மளும் மனம் திரும்புறதுக்கு அழைக்கணும். அவன் தனக்கு பின்னர் சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை கையை காமிச்சு அவன் பிரசங்கித்தான். அதே போல நாமும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவருடைய வருகையை சுட்டி காண்பித்து நம்ம பிரசங்கிக்கணும். புரியுதா? இன்றைக்கு தேவை அதுதான். உண்மையா சொல்ல போனால் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை விட அதிக உத்தரவாதம் உள்ள ஊழியம் நம்ம செய்யற ஊழியம் தான், நம்ம நாட்கள் தான். ஏன்னா யோவான் செய்த ஊழியத்துக்கு பிறகு கிருபையின் வாசல் திறக்கப்பட்டது. நம்ம செய்யற ஊழியத்துக்கு பிறகு கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகுது. புரியுதுங்களா? அதை விட உத்தரவாதம் உள்ள ஊழியம் நம்ம ஊழியம் தான். யோவான் ஸ்நானன் ஊழியத்துக்கு பிறகு அப்பதான் வாசல் திறக்கப்படுது. ஆனா நம்ம ஊழியத்துக்கு பிறகு வாசல் க்ளோஸ் ஆக போகுது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை விட இது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பாலிக்கும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குனு அடுத்து திரும்புறாரு. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனை பாலிக்கும் பெரியவனா இருக்கிறான். திரும்பிட்டு டக்குன்னு. அப்ப பரலோக ராஜ்யத்தை காண்பித்து சீக்கிரம் பரலோகம் வருகிறது என்று சொல்லி ஜனங்களை அதற்கு இந்த ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறான். இவன் அதை விட பெரியவனா இருக்கிறான். பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்னன்னா, அந்த மனம் விரும்புதலின் பிரசங்கத்தை கேட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்குரியவனா இருக்கிறோம். அப்ப நம்மை கர்த்தர் அதை விட பெரியவன். அப்ப இப்படி கர்த்தர் பாராட்டுறார். யோவானை பாராட்டுறாரு, ரட்சிக்கப்பட்ட நம்மை அதை விட ஒரு லெவலுக்கு மேலங்கிறார். அப்ப யோவான் செஞ்ச ஊழியம் இன்றைக்கு நம்ம கண்டிப்பா செய்யணும். நான் சொல்றேன், நம்ம இப்படி சபையில கூடி வந்து ஆராதனை பண்ணிட்டு இப்படி போறது, இது ஒரு சாதாரண பேசிக்கான விஷயம். இது இல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறது. வெளியில போய் ரோட்ல இருந்து புறஜாதி ஜனங்களை கூப்பிடணும், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்க. உண்மையா சொல்றேன், இங்க உட்கார்ந்து பேசிட்டு நம்ம கேட்டுட்டு போறது நல்லதா இருக்கும். பாட்டு பாடிட்டு மியூசிக் வாசிட்டு பிரசங்கம் கேட்டுட்டு போறது நல்லாதான் இருக்கும். ஆனா இது இல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறது. வெளியில் இருக்கிற மனுஷனை இயேசு வருகிறார் என்று சொல்லி மனம் திரும்ப செய்ய வேண்டும். அவருடைய வருகைக்கு வழியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து வராமல் இருப்பதற்கு ஒரே காரணம், நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நான் சொல்றேன். ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரெண்டு பேரு மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம்.
பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல்,
கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல்,
ஒருவரும் கெட்டு போகாமல்,
ஒருவரும் கெட்டு போகாமல்,
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்,
நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வர முடியாமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் வழி ரெடி ஆகல. இயேசு கிறிஸ்துக்கு வழி இன்னும் ரெடி ஆகல, அதனாலதான் அவர் வர முடியல. அவர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல், அவள் வாக்கு தத்தத்தின்படி அவர் இதான வந்திருக்கணும். அவள் மனதின்படி அவர் வந்திருக்கணும். வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதம் பண்ணல. அவருடைய வாக்கு தத்தத்தின்படி இந்த நேரத்தில் அவர் வந்திருக்கணும். ஆனா ஏன் வர முடியலன்னா, ரூட் சரியில்லை, வழி ரெடி ஆகாததுனால வாக்கு தத்தத்தை நேரம் வந்து வர முடியாம நிற்கிறார். வழி ரெடி ஆகாம இருக்கிறதுனால வர முடியாம நிற்கிறார். ஏன் வழி ரெடி ஆகல? இன்னும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஜனங்க மனம் திரும்பல. ஏன் மனம் திரும்பல? அவங்களுக்கு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்கல. இதுதான் காரணம். அப்ப சொல்லுகிறேன், இன்றைய மிக 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 முக்கியமான தேவை என்னன்னா, புறஜாதியானுக்கு கிறிஸ்துவை அறிவித்து அவர்களை மனம் திரும்ப அழைக்க வேண்டும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும் எதிர்பார்த்துதான் இயேசு கிறிஸ்து வராமல் இருக்கிறார். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறதற்கு அன்றைக்கு ஒரு யோவான், இன்றைக்கு நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். அதனால இந்த நாட்களிலே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். நீங்க பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இயேசுவை சொல்லுங்க, உங்கள் சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் இயேசுவை சொல்லுங்க. யாருக்குள்ளெல்லாம் இயேசு கிறிஸ்து இல்லையோ அவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுங்க. அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுங்க. ஜனங்கள் மனம் திரும்புறதற்கு நீங்க உள்ள காரணமா இருக்கணும். நீங்க வழி ஆயத்தம் பண்ணணும். நம்ம மட்டுமே உட்கார்ந்து சந்தோஷம் பொங்குது, இயேசுவை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினாலும் பாடிட்டு காலம் கிடையாது. புரியுதா? இயேசுவை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினால் எத்தனை நாள் எதுனா அதே காரியம் சொல்லிட்டு இருக்கிறது. மற்றவங்களை ரட்சிக்க வேண்டாமா இல்லையா? அப்போ நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். வழி ஆயத்தம் பண்ணணும். நம்ம வழி ஆயத்தம் பண்ணிதாகணும். வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனை கர்த்தர் பாராட்டுவார். அவனை பாராட்டுவார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கும் பெரியவன் ஒருத்தமே இல்லைன்னு வழியை ஆயத்தம் பண்றவனை பார்த்து சொல்றாரு. இவன் தீர்க்கதரிசியோட பெரிய ஆள் அப்படின்ட்டார். யோசிச்சு பாருங்க, மோசை பெரிய தீர்க்கதரிசி, எலியா பெரிய தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, ஆனால் வழியை ஆயத்தம் பண்றவன் அதை விட பெரிய வேண்டார். எலியா வானத்தில் அக்னி இறக்கினா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினா, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே எலியாவை விட இந்த யோவான் ஸ்நானம் பெரிய ஆளு. இந்த கர்த்தருடைய பார்வையில் யோவான் ஸ்நானம் பெரிய ஆளு. ஏன்னா இவன் ஜனங்களை மனம் திரும்புறதுக்கு வழி நடத்தினான் இல்லையா? அதுல மரித்தவர்களை எழுப்புறது பெரிய விஷயம் கிடையாது. சரீரத்தில் மரித்தவனா இருப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஆத்மாவில மரித்தவர்களா இருக்கிறத எழுப்புறது தான் பெரிய காரியம். ஆமென். புரியுதா? செத்து போன டெட் பாடியை உயிரோடு எழுப்புறது பெரிய விஷயம் இல்ல. செத்து போன ஆவிக்குரிய ஆத்மாவில செத்து போயிருக்கான, அவனை உயிரோடு எழுப்புறது பெரிய விஷயம். அதுதான் முக்கியம். அதனால கர்த்தர் அந்த நாட்களில் அதை செய்யணும். எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுங்க, சொல்லுங்க. கைப்பிரதிகள் இருக்குது, எடுத்துட்டு போங்க, கொடுங்க. கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு சொல்லுங்க. நம்ம இருக்கிற காலத்தை சுவிசேஷத்துக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். நம் நேரத்தையும் காலத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளை சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு நாம செய்யணும், செலவு செய்யணும். என்னுடைய நேரத்தை அதுக்கு செலவு செய்யணும். அதுதான் முக்கியம். அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தேவை. அதுதான் இயேசு கிறிஸ்துவை தடை செஞ்சிட்டு இருக்குது. அதை நம்ம சரியா செஞ்சோம்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்துருவார். ஆமென். சீக்கிரம் வந்துருவார். அதனால் அப்படிப்பட்ட யோவானை இயேசு கிறிஸ்து பாராட்டினார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்த்தோம், முதலாவது தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் யாரை புகழ்கிறார் என்றால், அவருடைய வார்த்தையில் அசைக்க முடியாத விசுவாசம் வைக்கிறவர்களை கர்த்தர் புகழ்ந்தார். அந்த நூற்றுக்கு அதிபதி இஸ்ரவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அவன் புகழப்பட்டான். அந்த காணானிய ஸ்திரீ, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்று புகழ்ந்தார். அவங்க விசுவாசத்தை நிமித்தம் அவங்க புகழப்பட்டான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம புகழப்படணும். நம்முடைய விசுவாசம் சரியா வசனத்தின் மேல இருக்கணும். இரண்டாவது, மரியாள், இவள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளேன்னு. அவள் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, இந்த பெண் ஊரிலே பாவியான ஒரு ஸ்திரீ. இவள் தன் தலைமயிரை இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே துடைக்கிறாள். தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைக்கிறாள். விடையேற பெற்ற அந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசுகிறாள். காரணம், அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை அவள் நினைக்கும் போது அவளால் அவரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கவே முடியல. கர்த்தர் உங்களை ரட்சித்ததை நினைச்சு ரொம்ப அன்பு கூறுங்க, அதை கர்த்தர் பாராட்டுவார். இரண்டாவது, மூணாவது, ஒரு ஏழை விதவை கர்த்தருக்கென்று ரெண்டு காசு காணிக்கை கொடுத்தாள். அந்த ரெண்டு காசு காணிக்கை இயேசு கிறிஸ்து புகழ்ந்தார். காரணம், அவள் தன் முழு இருதயத்தோடு தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவள் மனப்பூர்வமாய் கொடுத்தாள். கர்த்தர் எவ்வளவு கொடுக்கிறோன்றதல்ல, எவ்வளவு வச்சிருக்கிறோன்றதை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனப்பூர்வம், மனப்பூர்வம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே மனப்பூர்வமாய் நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பாராட்டுகிறார். நாலாவது காரியம், யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். அவன் வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாய் இருந்தபடியால் அவனை தீர்க்கதரிசி பார்த்தின் மேலானவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படித்தான் நம்ம பாராட்டப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை பாராட்டுவார் எப்போ? அவருடைய வருகைக்கு நாம் வழி ஆயத்தம் பண்ணணும். அவருடைய வருகைக்கு நாம் வழி ஆயத்தம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று அந்த வாக்கு தத்தம் நிறைவேறிவிட்டது, அந்த நாள் வந்துவிட்டது. ஆனாலும் ஜனங்கள் இந்த மனம் திருமொழியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் மனம் விரும்புகிறதற்கு யோவானை போல ஜனங்களை அழைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அவன் பேசினான், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார் என்று பேசினான். அது போல இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை நம்ம சொல்லணும், உலகத்துக்கு சொல்லணும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அதை சொல்லி ஜனங்களை மனம் விரும்புவதற்கு அழைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம எல்லாம் நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, நீங்க பாராட்டுகிறபடி நாங்கள் வாழ வேண்டும். அப்பா, எங்களை நாங்களே பாராட்டிக் கொள்ளக்கூடாது, மற்றவர்கள் பாராட்டிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்துட்டு இருக்கக்கூடாது. அப்பா, நீங்க எங்களை பாராட்டும்படி நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, நீங்க எங்களை பாராட்டும்படி நாங்கள் வாழ. தகப்பனே, இப்பொழுது எங்களுக்கு சொன்ன காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நீங்க சொன்னதை செய்ய எங்களை பலப்படுத்துங்க. நீங்க பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் எப்பொழுதும் உடையவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதி இங்கே காத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாகி தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.